திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரிய அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
காமிகாதி சமாட்சாதாதிபிகி சித்த சித்தாந்த சம்ஹிதா என்று சம்ஹிதா அப்படின்னு, அதாவது இந்த சம்ஹிதையானது காமிகாதி சமாக்கியாதிபிகி, இதுக்கு சித்தம் சித்தாந்தம் என்று பெயர். தான் சித்தாந்தம் ஆகிய சமயம், அந்த சமயத்தை பற்றி தான் நாம் இங்கே பார்க்குறோம். சைவாகமங்கள் ஒரு அறிமுகம்னு சொல்லி எல்லா ஆகமங்களையும் சொல்கிறத விட நம்ம எதை பார்க்க வந்திருக்கோம்? வேதத்துக்கு நமக்கு தேவையான பகுதி, வேதம் எவ்வளவோ இருக்குது பார்க்க வேண்டியது, நமக்கு தேவையான பகுதிகளை பார்த்தோம். அதே மாதிரி ஆகமங்கிற விஷயத்தில் நமக்கு தேவையானது நம்முடைய ஆகமங்கள், நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிற பூஜை, தென்னிந்தியாவிலே இப்பொழுது தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி நாம் இந்த ஆகமங்களை பற்றி பார்க்கிறோம். இதுதான் விஷயம். அந்த 28 ஆகமங்கள் காமிகம் முதலாக வாதுளம் வீராக 28 ஆகும். இதற்கு உபாகமங்கள் 207 ஆகும். இதனுடைய வழிநூல்கள் ஆகிய பத்ததிகள் 18 ஆச்சாரியர்களாலே அருளச் செய்யப்பட்டன. அது உக்ரஜோதி முதலாக அகோர சிவாச்சாரியார் வரையிலும் 18 என்று சொல்லப்படுகிறது. அவற்றை தவிர துர்வாசர் முதலாக அதே போல ஒரு 18 பத்ததிகள் நமக்கு சொல்லப்படுகிறது. இது இரண்டும் பாடபேதங்களாக கொள்ள வேண்டுமே தவிர ரெண்டும் வெளியே பேதங்கள் உடையதில்லை. சில பேர் அதில் வேற பெயர்களால் சிலரை சேர்த்துக்கொண்டும் சிலரை வேற பெயர் நபர்களை மாற்றியும் அந்த சந்தான மரபிலே மாற்றி அமைக்கப்பட்டது நமக்கு கிடைக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக 18 பத்ததிகள்ங்கிறது தான் பிரதானமானது. அந்த 18 பத்ததியிலே ஒரு பத்ததி அகோர பத்ததி என்பது. அந்த அகோர சிவாச்சாரியார் பத்ததி தான் அதிகமான முறையிலே நமக்கு கர்மகாண்டங்கள், நமக்கு கிரியை வகைகள் கிடைத்திருக்கின்றன. அந்த கிரியா காரியங்களை கொண்டு தான் இப்பொழுது நம்முடைய தேசத்திலே சிறப்பான பூஜைகள் வேள்விகள் நிகழ்ந்து வருகின்றன. இவற்றிற்கு நாம் இவற்றிலே ஏதாவது சந்தேகம் ஏற்படும் பொழுதும் ஐயம் தெளிய வேண்டும் என்கின்ற எண்ணும் பொழுதும் நாம் வந்து மற்ற சில கிடைத்த ஆகம பகுதிகளை, இது முழுமையாக அதிகமாக கிடைத்திருக்கிறது, இதை தவிர மற்ற விஷயங்களை நாம் பார்த்து கொள்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோமசம்பு பத்ததி, ஹிருதய தேவ பத்ததி, ஈசான சிவாச்சாரிய பத்ததி, சத்யோஜாத பத்ததி, இப்படி பல பத்ததிகள் இருக்கின்றன. அந்த பத்ததிகளிலிருந்து நாம் நமக்கு தேவையான விஷயங்களை அப்பப்பொழுது இது செய்து கொள்கிறோம். மேலும் இவைகளிலெல்லாம் சந்தேகம் வந்ததுன்னா மூலாகமங்களை கொண்டு, உபாகமங்களையும் மூலாகமங்களையும் கொண்டு, உபாகவங்கள் நமக்கு பொருள், மூலாகவங்கள் பொருள் நமக்கு தெளிவல புரியாத பொழுது திரும்பவும் நம்ம ஸ்மிருதி வாக்கியங்களையும் வேதம் புராணங்களையும் கொண்டு அவற்றை விளக்கி கொள்ள முற்படுகிறோம். இருந்தாலும் நமக்கு எதுவும் முழுமையாக விளங்காது. எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சாலும் நமக்கு முழுமையாக விளங்காது. திருமுறையாக இருந்தாலும் சரி, எதாக இந்த வேத சித்தாந்த நூல்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் நமக்கு முழுமையாக விளங்கிடாது. குரு ஒருவனாலே தான் நமக்கு அது விளங்கும், சிவனருள்னால் தான் அது விளங்கும், வேறு எப்பொழுதும் நமக்கு விளங்காது. ஆகவே இந்த பாடங்கேட்டல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சைவ சித்தாந்தத்து முறையில் பாடங்கேட்டல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த அனுபவம் பெற்றவர்கள் அந்த பாடத்தை நமக்கு உபதேசித்து தருவார்கள். இப்போ நான் ஏதாவது ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு ஏதோ சரடு விடுறது மாதிரி நிறையா பேர் சரடு விடுறவாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா புத்தகங்கள்லாம் எழுதி வெளியிட்டுருக்கா, அதெல்லாம் பெரிய முடிந்த முடிவுகள் மாதிரி அதை படிச்சுட்டு வந்து நம்மள்கிட்ட பல பேர் தர்க்கம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். அதில் விஷயங்கள் குறைவாகவும் புரட்சிகள் அதிகமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்க இப்போ புரட்சிக்காக தான் அந்த நூல் எழுதியிருக்காங்க. விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக, சிவஞானத்துக்காகவோ, பழைய நூல்களுடைய உண்மைத்தன்மையை நம்மை போன்ற அடியவருக்கு வெளிப்படுத்த வேண்டுங்கிறதுக்காகவோ அவங்க எழுதலை. அவங்க வேறு ஏதோ மனதில் வேறு காரியங்களை தனக்குள்ளேயாக கொண்டு அதை நிச்சயிக்கிறதற்காகவும் அதை பற்றிய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவும் அவ்வாறு எழுதுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி இவைகள் இருக்கின்றன இந்த காமிகாக ஆதமங்கள். இந்த காமிகாதி ஆகமங்களுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்ம சந்தான சமயக்குறவர்கள் அவர்கள் கண்டருளிய, அவர்கள் வாழ்ந்தருளிய அந்த நான்கு நெறிமுறைகள் தான் இந்த ஆகமத்தினுடைய நான்கு பிரிவுகள், நான்கு பாதங்கள். அந்த நான்கு பாதம்ங்கிறதுக்கு கால் பகுதின்னு அர்த்தம். நான்கு கால் பகுதிகளை கொண்டதாக ஒரு ஆகமம் அமைந்திருக்கிறது, இந்த பாதம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நான்கு பகுதிகள் அதில் இருக்குது, நான்கு உட்பிரிவுகள். அந்த ஒவ்வொரு ஆகமும் நான்கு உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த நான்கு உட்பிரிவுகளுக்கு சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று பெயர். சரியாதி ஞான பர்யந்தம் சைவ மார்க்கம் சதுர்விதம் என்று காலோத்தரம் என்கின்ற ஆகமமானது நமக்கு சேர்கிறது. இந்த இவைகளில் ஞானத்தால் முக்தி முடிவென்பர், மூன்றினம் முக்தி பதமென்பர் அப்படின்னு சித்தியார் நமக்கு சொல்கிறது. இந்த முதல் மூன்று இருக்கு இல்லையா, சரியை கிரியை யோகம், இதனுடைய முக்தியானது பதமுக்தி என்றும், ஞானத்திற்கான கடைசியாக இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய முக்தியானது முடிவான முக்தி என்றும் சித்தியாரிலே அருளி செய்யப்படுகிறது. இந்த நான்கு வகை பெயர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற இவைகள் நாம் முன்னமே நம்முடைய ஆகம உரைகளிலே கண்டவைகள்தான். கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசனா காண்டம் வேதத்தினுடைய எச்சங்களாக இருப்பவையும், அதிலே கர்மகாண்டத்தினுடைய அடிப்படையிலே சரியையும் கிரியையும் அடங்கும். உபாசனா காண்டம் யோகத்திலும் பூஜையிலும் அடங்கும். அதாவது கிரியையினுடைய ஒரு பகுதியாக யோகம், யோகத்தின் முழுப்பகுதியாகவும் கொண்டது உபாசனா காண்டமாகும். ஏன்னா கிரியையில் பூஜைகள் வருவதனால அது உபாசனா காண்டத்திலே அடங்குவதனாலே அதிலே கொஞ்சம் சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஞானகாண்டம் என்பது முழுமையாக ஞானபாதமாகும். இப்படியாக சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்பது அவற்றுள்ளே அடைந்து விடுகின்றன. உபாசனை, கர்மகாண்டம் அப்படிங்கிறது நாம் நித்திய நியமங்கள், நம்முடைய ஒழுக்க சீலங்கள், சிவாகமங்கள் விதிக்கின்றவைகள். இப்போ நமது அருண நாவலர் அவர்கள், ஆறுமுக நாவலர் அவர் அருளி செய்கிறார். பாலபாடம் ஒரு பல பகுதிகளாக, பல தொகுதிகளாக அவர் அருளி செய்கிறார். அப்படி அருளி செய்கின்ற அந்த வகையில் நம்ம ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது. ஏன்னா அதை ஏன் குறிப்பிடுறேன்னா, எளிதாக எல்லாரும் படித்து பயன்பெறுவதற்கு ஹேதுவாக இருக்கும், உபயோகமாக இருக்குங்கிறதுனால அதை சொல்கிறேன். அது நம்ம எப்படி நம்மளுடைய நியதி சைவ சித்தாந்த நெறியிலே நம்முடைய வாழ்வு நெறி எவ்வாறு அமைய வேண்டும்ங்கிறத அது சொல்கிறது. அதே மாதிரி நம்முடைய பூஜை முறைகள், ஆத்மார்த்த பரார்த்த பூஜைகள், தரிசன முறைகள், நாம் கொள்ள வேண்டிய ஆச்சார நியதிகள் முதலானவற்றையெல்லாம் சொல்வது கர்மகாண்டம். கோவிலில் உள்ள பூஜை, அர்ச்சனை, ஹோமம் முதலானவற்றையெல்லாம் சொல்வது இறைவனுக்கு உள்ள துதி, பாடல்கள், தேவார திருவாசகங்கள் முதலானவைகள், வேதம் முதலானவைகள்லாம் இந்த இடத்துல துதியாக கொள்ள வேண்டும். வேதத்திலேருந்து எல்லா பகுதியும் நாம் சொல்கிறதில்ல கோவில்களில், இறைவன் குறித்து இருக்கக்கூடிய சில பகுதிகளை தான் அங்கே ஓதுகிறோம். அவைகள் வந்து இறைவனுடைய துதியாக இருக்கின்றன. அதாவது கட்டளை இடுகின்ற யாக வேள்விகளுடைய விளக்கங்களை சொல்கிறதெல்லாம் அங்கே வேண்டியதில்லை அல்லவா. அதனால் அங்கே இறை துதியாக இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் இப்போ மாணிக்க வாசகர் சொல்கிறார்களே, அது மாதிரி வேதங்களில் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஐயா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னு வேதங்களால் கண்டுபிடிக்க முடியாதவராக, வேதத்தால் தேட முடியாதவராக அவர் இருக்கிறார், அறிய முடியாதவராக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏன்னா வேதத்தை கொண்டு நாம் முறிதாக அடைந்து கொள்ள முடியாது. அது எல்லாவற்றுக்கும் பொதுவானதான கருத்தையே சொல்லும், முழுமையான சிரமமான கருத்தை சொல்லாது. ஆனால் அங்கங்கே இருக்கும், நிச்சயமாக இல்லாமல் போகாது, சுத்தமாக அதில் இல்லவே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. நிச்சயமாக அதிலே நிரம்ப இடங்களிலே அதனுடைய பதித்துவம், சிவபதித்துவமானது நிரம்பி இருக்கிறது. இதை நிறையா பேர் ஆச்சாரியர்கள் சொன்னாங்க, நாமும் பார்த்தோம் பல இடங்களில். வேத இதிகாசங்களாக இருக்கக்கூடிய இத்திகாசம் என்பதற்கு இப்படியாக நடந்ததுன்னு அர்த்தம். இந்த வேத இதிகாசங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ராமாயணத்தில் நாம் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களும் சிவபூஜை செய்வதை பார்க்குறோம். ராமனுடைய முன்னோர்கள் பகீரதன் முதலானவர்கள்லாம் பெரிய சிவபக்தர்கள், கங்கையை கொண்டு வந்ததற்காக சிவரை ஆதரித்தது முதலானதெல்லாம் நாம் பார்க்குறோம். ராமர் ராமலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதை காண்கிறோம். ராவணன், வாலி, சுக்ரீவன் எல்லாரையும் பாருங்க, எல்லாரும் பூஜை பண்ணியிருக்காரு. திருத்தன் குரங்காடுதுறைன்னு ஊர் இருக்கு, செடாயு பூஜை பண்ணிய ஊர் வந்து வைத்தீஸ்வரன் கோவில், சாம்பாதி சர்பாதி செடாயு என்போர் வழிபட்டதளம். அப்படியாக இதெல்லாம் ராமாயண பாத்திரங்கள் எல்லாம் லிங்கத்தாபனம் செய்கிறார்கள். மகாபாரத பாத்திரங்கள்லாம் சிவ உபாசனை செய்து தீட்சை பெறுகிறார்கள். சிவனிடமிருந்து நிறைய வரங்களை பெறுகிறார்கள். இதில் நாம் பார்த்தோம்னா தெரியும், காந்தாரி 100 பிள்ளைகளை வரமாக பெற்றது, முன்பிறவியிலே பாஞ்சாலி 5 முறை கணவனை பற்றி தவம் இருந்ததினாலே 5 கணவர்கள் வாய்ப்பார்கள் என்று சிவம் வரமளித்ததாக கூறுகிறது. அதே மாதிரி கிருஷ்ணர் அனுசான பருவத்திலே உபமன்னி முனிவரிடம் சிவதீட்சை பெற்றுக்கொண்ட விஷயங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. அதே மாதிரி அவர் கிருஷ்ணருடைய வாக்காகவே அதில் இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களில் துரியோதனன் வழிபட்டது சிவபூஜை, பரசுராமர் பரசு பெற்றது சிவனிடமர் தானே. அது புராணங்களில் நிறைய விஷயங்கள் சிவனை குறித்து ஆராய்ந்து சிவபரத்துவமானது அதிகமான இடங்களில் பேசப்படுகிறது. அர்ஜுனன் தபஸ் செய்து பாசுபதம் பெற்றது முக்கியமானது இல்லையா. இப்படி தர்மர் எப்படி ஆராதனை செய்தார், எப்படி பீஷ்மர் எப்படி ஆராதனை செய்தார், ஜராசந்தன் சிவனுக்காக அந்த ஊன் வேள்வியை செய்து பலி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த நம்ம இவர் வந்து அதை தடுப்பதற்காகவும் தன்னுடைய நாட்டினுடைய பொது எதிரியாக இருக்கக்கூடிய ஜராசந்தனை தவிர்ப்பதற்காக பீமனையும் அர்ஜுனனையும் துணை கொண்டு அவங்களுடைய மகத நாட்டுக்கு போய் ஜராசந்தனத்தை வதத்தை செய்வதை காண்கிறோம். அந்த ஜராசந்தன் பெரிய சிவபக்தனாக இருப்பதை காண்கிறோம். இப்படி நிறைய இடங்களில் சிவபரத்துவமானது எங்கும் விரவி கிடக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட அந்த பூஜை முறைகளை நாம் நம்முடைய சைவத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு பாதங்களில் கொண்டிருக்கிறோம். இது செய்த என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமய புக்கும் புகன் மிகுதி வழியும் உழன்றும் புகழும் ஆச்சிரமத் துறைகள் அவை அனைத்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருகலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை, வேதத்தினுடைய சிரமாகிய பொருள் எது, உண்மையான விளக்கம் என்ன, மிக தெரிந்து சென்றார் சைவதிறத்தடைவர். அதற்கு பிறகுதான் சைவதிறத்தை நாம் அடைவோம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வடமொழியில் இருக்கு அப்படின்னா சைவதிறத்தை அடைய முடியாது. இது யார் சொல்றா? சுஞான சித்தியார் சொல்கிறது. அதனால அருணந்தி சிவம் சொல்றார். அதனால சித்தியாருக்கு மேல நூல் இல்லைம்பாங்க. உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் கொண்டே எல்லாம் சித்தியாரனுடைய ஒரு இல்லையா. ஆக அப்படிப்பட்ட அந்த சித்தியார் எப்படி சொல்றதுன்னா, இப்படி செய்கிறது திறத்துடையார் அதில் சரியா கிரியா யோகம் இது மூன்றும் செலுத்திய பின் ஞானத்தார் சிவனடியை சேர்வர் அப்படின்னு நமக்கு அருள் செய்கிறது. அதனால அந்த சரியா கிரியா யோக ஞானங்களை பற்றி தான் ஆகமங்களுடைய நான்கு பாதங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அவற்றை ஆகமம் சொல்லும் பொழுது சரியாதி நிறையா இடங்களில் சொல்கிறது, சுருக்கமாகவும் இருக்கணும், நமக்கு பிரச்சனை புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரியாதி ஞான பரியந்தம் சைவ மார்க்கம் சதுர்விதம், இதை விட இலக்கமாக தெளிவாக பழமொழி மாதிரி அழகாக சொல்ல முடியாது, அதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து இவர் முடிவு என்பது ஞானத்தால் ஏற்படுங்கிறார் இல்லையா. அதே மாதிரி இந்த நான்கு மார்க்கங்களில் வேத சமயங்கள்லையும் இருக்குது, வைஷ்ணவ சமயங்கள்லையும் இருக்குது, வைதீக சமயங்கள்லையும் இருக்குது. அதை பார்க்குறோம் எப்படின்னு கேட்டால், சிரவணம் கீர்த்தனஞ்செய்வ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சஹ்யஞ்சாத்ம நிவேதனம் கரிஷ அப்படின்னு நாம் சொல்கிறோம். அது வந்து நான் ஒன்பது விதமான பக்தி பேதங்களை சொல்லும் பொழுது, சிரவணம் இறைவனுடைய புகழை கேட்டல், தேவார திருவாசகங்கள்லாம் கேட்கறது, வேதங்களை கேட்கறது, ஆகம விஷயங்களை கேட்கறது, சித்தாந்த பாடம் கேட்கறது, எல்லாமே இறைவனுடைய புகழ் தானே, இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கான முயற்சிகள் தானே. கதா காலக்ஷேபம் கேட்கறது கூட, புராணம் கேட்கறது கூட இறை சக்தியையும் நல்ல விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்காக தான். இதுக்காக சிரவணம், கீர்த்தனம், அப்புறம் நம்மளே பாடுறது, ஸ்மரணம், அதன் பிறகு இறை நினைப்போடு இருப்பது, பாதசேவனம். பாதசேவனங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனுக்கு பாதசேவனம் இல்லை, சங்கம லிங்கங்களாக இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு பாதசேவனம் செய்தல். அவங்க சொன்னால் நம்ம சிவனடியார்கள்போம், அவங்க வந்து பாகவதர்கள் அப்படிம்பாங்க, பரம பாகவதர்களுக்கு பாதசேவனை செய்கிறத தன்னுடைய பிறவி பயனாக சொல்வார்கள். அப்படி அது மாதிரி பாதசேவனம் இதையெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னு கேட்டால், சரியா மார்க்கத்தில் வருது. அர்ச்சனம் வந்தனம் தா இதெல்லாம் வந்து கிரியா மார்க்கத்தில் வருது. அர்ச்சனம் வந்தனம் தாசியம், தாசியம்ங்கிற முறை தான் நம்ம நமது வாகீச முனிவர் தாச மார்க்கம் அப்படிங்கிறோம். சஹ்ய மார்க்கம்ங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக மார்க்கம். ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது வந்து மாணிக்க வாசக சுவாமிகளுடையது. அவர் என்ன செய்கிறார், இறைவனோடு இரண்டரை கலந்து விடுகிறார், ஞானத்தினுடைய முடிவான முக்தியை அடைகிறார் இல்லையா. ஆகவே இப்படியாக சிரவணம் கீர்த்தனம் செய்வ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசன் சக்யஞ்சாத்ம நிவேசனம் என்று ஒன்பது விதமான பக்திகள் சொல்லப்படுகிறது. இந்த ஒன்பது பக்திகளும் இந்த நாலு பாதங்களில் அடங்கிடும். இதான் இதெல்லாம் வந்து களம் அகலம் என்று ஆகமத்திலே சொல்லப்படும், களம் அகலம் என்று சொல்லப்படும். இப்போ இந்த நிறைய ஆகமங்கள் சொன்னோம் இல்லையா, இதையெல்லாம் எப்படி வந்தன, எப்படி இந்த வேறு வேறு ஆகமங்கள்லாம் வந்தது, லாகுலம் இதெல்லாம் எப்படி வந்தது, மாலினி விஜயம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, சொச்சந்த பைரவம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து சிவாகமங்களை கொண்டு ரிஷிகளாலே அருளப்பட்டவை. சிவாகமங்களை முதல் நூலாக கொண்டு வழிநூலாக ரிஷி முனிவோர்கள் தங்களுடைய அனுபவ ஞானத்தினாலே சிவனருடனாலே அருளி செய்தவைகள். அதனாலே அவைகளுக்கு தந்திரம்னு தான் பேர், அது ஆகம்னு அவங்க அதிகமாக சொல்ல மாட்டாங்க, தந்திரங்கள்னு சொல்லுவாங்க. தந்திர பூஜை இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா, நிறைய இடங்களில் பார்த்தோம்னா ஆகம பூஜை நடக்கிற மாதிரி தாந்திரீக பூஜைகள் நடக்கும். இந்தியா முழுவதும் நிறைய இடங்களில் அந்த தாந்திரீக பூஜைகள் நடந்து வருகின்றன. இப்போ ஆகம அப்படி பூஜை செய்கின்ற இடங்களும் நிறைய இடங்களில் இருக்கின்றன, வடநாட்டிலும் இருக்கிறது, வேறு எல்லா பகுதிகளிலையும் இருக்குது. அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு நாள் நம்ம பார்க்கணும். அது மாதிரி இப்படி யத்கிருஷ்டம் அந்நிய சாஸ்திரேஷு வித்யதே தத் சிவாகமாத் நதிருஷ்டம் யத் சிவஜானே தத் அந்நியத்ர நவித்யதே. உலகில் எல்லா வித்தைகளும் சிவாகமத்திலிருந்தே தோன்றுகின்றன. எது சிவாகமத்தில் காணப்படவில்லையோ அவ்வாறு ஒரு வித்தை இல்லை என்று அர்த்தம் அப்படின்னு இந்த ஆகம ஸ்லோகம் சொல்கிறது. இந்த ஆகமத்தினுடைய ஸ்லோகத்துக்கு என்ன பொருள்னா, யத்கிருஷ்டம் அந்நிய சாஸ்திரேஷு வித்யதே தத் சிவாகமாத். ஏன்னா சுவாமி ஒருத்தர் தான் எல்லா ஆகமங்களையும் சொல்கிறார், அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகிறது. ஈஸ்வர சர்வ வித்யானாம் வேதம் சொல்கிறது. ஈசான சர்வபூதானாம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று சொல்கிறது வேதம். ஈசான சர்வ வித்யானாம் எல்லா வித்தைகளுக்கும் ஈசானன் ஆகிய பரமேஸ்வரன்றது தான் சொல்கிறது. அவர் தான் எல்லா வித்தைகளும் இல்லையா. இது நம்மளுடைய நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே பார்க்குறோம் இல்லையா. இப்படியாக எல்லா ஞானங்களும் கலைகளும் எதில் இருக்குன்னா நமச்சிவாய சிவத்திலிருந்தான் இருக்கின்றன, சிவாகமத்திலிருந்தே தோன்றியது. அது நாம் அந்த ஆகமங்களை ஒன்றி கவனித்து பார்க்கும் பொழுது அதிலிருந்த விரிந்த நூல்களாகவே மற்ற நூல்களெல்லாம் இருக்கும். ஆகம நூல், ஆரண நூல், ஆகம நூல் இரண்டே நூல்கள், மற்ற நூல்களெல்லாம் அது வடிவந்த நூல்கள் அப்படின்னு அங்கேயும் திரும்பவும் சித்தியாரே நமக்கு அறிவுறுத்துவதை நாம் செய்து கொள்ள வேண்டியிருக்கு. சிவந்து துவிதம் ஏயம், சைவந்து துவிதம் ஏயம், சைவம் செய்யப்பட்ட சிவனால் செய்யப்பட்ட விஷயங்கள் ரெண்டு விஷயம், ஒன்று கலம் அகலம். சைவந்து துவிதம் ஏயம் கலாகல விபேததா என்று காரணாகவும் சொல்கிறது. காரணாக அர்ச்சனாவிதி படலத்திலே சொல்லப்படுகிறது. கலந்து சிவகர்ப்பம் சியாத் அகலம் ரிஷி கர்ப்பகம். சிவனாலே கர்ப்பித்து அருளப்பட்டது வந்து கலம் என்று பெயர். அது நம்ம 28 சிவாகமங்கள், நம்ம சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம். அகலம் அப்படிங்கிறது ரிஷி கர்ப்பகம். ஆத்ம ஞானத்தினாலே ரிஷிகள் தன்னுடைய பிரயத்தனத்தினாலே சிவஞானத்தை பிரேரணை செய்து மிக நெடுங்கால தபத்தினாலும் தன்னுடைய முயற்சி அரிய பெரிய முயற்சிகளாலும் சிவன் இறைவனுடைய அருக்கொடையாலும் அவர்கள் நிறைய விஷயங்களை ஆத்ம தரிசனங்களை காண்கிறார்கள். அப்படிப்பட்ட தரிசனங்கள்லாம் அகலம் என்று சொல்லப்படும். அதே மாதிரியே அந்த மற்ற தாந்திரிகம் முதலான ஆகமங்கள் கல்பம் என்று சொல்வார்கள். அந்த கல்பங்கள் எல்லாம் ரிஷிகளாலே கல்பிக்கப்படுகிறதுனா அது ஆகமங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆகமம் சொல்றதை நாம் சொல்றோம். நான் சொல்லிட்டேன், நானே சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ரிஷி எல்லாம் ஆகமத்தை வச்சு தானே இப்போ இந்த வடமொழி பிரச்சனை மாதிரி ஆகிடும், தமிழ் பிரச்சனை மாதிரி ஆகிடும். எல்லாம் சிவாகமத்தை வச்சு தான் பண்ணதுன்னா வேறு யாருக்கும் ஆகமம் கிடையாதுன்னு வைஷ்ணவர்கள் தாந்திரிகர்கள்லாம் வந்துடுவாங்க. சிவா ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் எழுதும் பொழுது கும்பாபிஷேகம் அப்படின்னு நாம் சொல்கிற அந்த கடவுன் மங்கலம் இருக்கு இல்லையா, இந்த கடவுன் மங்கலம் ஆகிய குடமுழுக்கு அந்த விஷயத்தை பற்றி அப்படி சொன்னால் தானே நமக்கு புரியும். நான் கடவுன் மங்கலம்னா ஏதோ விஷயம்னு புரியாது உங்களுக்கு, அதனால் சொல்கிறேன். நம்ம வழக்குட்டுள்ள உள்ள கும்பாபிஷேகம்ங்கிற அந்த குடமுழுக்கு விழாவை பற்றி நான் பேசும்பொழுது சிவாகமங்களுடைய சிறப்பையும் அதில் தான் சொல்லியிருக்கே அப்படிங்கிற விஷயத்தையும் பேசும்பொழுது நம்ம சைவர்கள் சில பேர் இந்த ஆகமங்கள் வடமொழியில் இருக்கிறதெல்லாம் இப்போ இலையில இவங்களாக எழுதி வச்சுன்றது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க இல்லையா, அவங்க தான் எதிர்ப்பாங்கன்னு பார்த்தா இவங்க மாதிரியே இன்னொருத்தரும் எதிர்க்கிறாங்க. யாருன்னு கேட்டால் அந்த தாந்திரிகர்கள், சாக்தர்கள், வைதிகர்கள், வைதிக பிரதிஷ்டன் இருக்க வைதிகத்தில் பிரதிஷ்டப்படி பூஜையெல்லாம் பண்ணுறமே அப்படின்றாங்க. இப்போ நிறையா அந்தணர்கள் பூஜை பண்ணுறது நம்ம பெரிய புராணத்திலே பார்க்க முடியும், அந்த மாதிரி பிரதிஷ்டெலாம் இருக்கேன். அதை பற்றி நீங்கிறாங்க. ஆக சில அற்புதங்கள் நிகழும், இந்த அற்புதங்கள் மரபாகாது, அற்புதங்களை போய் மரபாக வச்சுக்கப்படாது. மரபுங்கிறது எல்லாருங்களையும் கடைபிடிக்க விட்டு வழி வழியாக வருவதுக்கு பேர் தான் மரபுன்னு பேர். திடீர்னு திருஞான சம்பந்தர் அழுதார், அவருக்கு பால் கொடுத்தாருன்னா அது அதிசயம், அற்புதம் நிகழ்ந்துருக்கு. எல்லாருக்கும் வயிற்று வலி வருது, எல்லாருக்கும் வாகீசராக முடியுமா, வயிற்று வலி வர்றதா எல்லாரும் வாகீசனாக முடியுமா, அதாவது நாவுக்கரசராக முடியுமா, ஆக முடியாது. அது அற்புதம், அது மரபல்ல இல்லவா. அது மாதிரி இங்கே வந்து நாம் இதை இந்த இடத்துல கொள்ள வேண்டும். கலந்து சிவகர்ப்பம் சியாத் அகலம் ரிஷி கர்ப்பகம் அப்படின்னு ரிஷிகளால் செய்யப்படுகிறது. சிவாகவங்கள் அற்புதங்கள், அது ஆண்டவர்களாலே அருளி செய்யப்படுகின்றன. மற்றவர்கள் நம்மை போன்ற ஆன்மாக்கள் தன்னுடைய உயர்ந்த தகுதியினாலும் இறைவன் கொண்ட பற்றினாலும் ஆழ்ந்த ஆராய்ச்சினாலும் நல்ல பெரிய தரிசனங்களைக் கண்டு அவற்றை நமக்கானுடைய தரிசனங்களாக தத்துவ கோட்பாடுகளாக வெளியிடுகிறார்கள். அது அந்த ஆகமத்தினுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. ஏன்னா அவருடைய முதல் கண் அப்படித்தானே துவங்குகிறது அவருடைய வாழ்க்கை. ஆகையினால இப்படி இங்கே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஆகமங்கள் அருளி செய்கின்ற பொழுது எப்படி அருளச் செய்தார் இந்த சிவாச்சாரியர்கள்ங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றியும் அந்த அர்ச்சனா விதி படலத்தில் சொல்லப்படுகிறது. கைலாசத்தினுடைய ரம்யமான சிகரத்தினுடைய ஒரு உச்சியிலே இருந்து கல்பாந்த காலத்திலே, இந்த ஒரு கல்பாந்த காலத்திலே இந்த உலகம் இறைவனால் ஒடுக்கப்பட்ட பின்பு திரும்பி தோன்றுவிப்பதற்கு முன்பாக ஒரு 5 பேரை தோற்றுவிக்கிறார். அவருடைய முகத்திலிருந்து, பஞ்சவக்திரங்கள்லேருந்து, அதாவது ஈசானாதி முகங்கள்லேருந்து எப்படி வேத ஆகமங்களை தோற்றுவிக்கிறாரோ அது மாதிரி 5 ரிஷிகளை தோற்றுவிக்கிறார்னு அந்த ஆகமம் நமக்கு கூறுகிறது. அந்த ரிஷிகள் யாருன்னு கேட்டால், கௌசிக காசியப செய்வ பாரத்வாதோத கௌதவகா அகஸ்திய செய்வ பஞ்சேதே பஞ்சவக்திரேஷு தீட்சிதாக. அங்கேயே அவங்களுக்கு தீட்சை பண்ணுறார் சுவாமி இந்த ரிஷிகளை படைத்து. அந்த ரிஷிகள்கிட்ட இந்த ஆகமங்களை எல்லாம் கொடுக்குறார். அந்தந்த ரிஷிகளுக்கு அந்தந்த முகத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 28 ஆகமங்களில் முதல் 10 ஆகமங்கள் வந்து சிவபேதம் என்றும், அடுத்த 18 ஆகமங்கள் ருத்ரபேதம் என்றும் சொல்லப்படும். அவைகளை அவர்களுக்கு அருளி செய்கிறார். அப்படி அருளி செய்த பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டு பூலோகத்துக்கு வந்து அவர்களுடைய சந்தானத்தை, பூலோகத்தில் எப்படி மெய்கண்ட சந்தானம் நந்தியம்பெருமான் மூலமாக நமக்கு கிடைக்கிறதோ, அகச்சந்தான புறச்சந்தான குரவர்கள் மூலமாக வந்துகிறதோ, அது மாதிரி அவர்களுடைய சந்தானமானது எப்படி ஏற்படுகிறதுனா, அவங்க வந்து ஒரு 5 மடங்களை ஏற்படுத்துகிறார்கள். இந்த 5 மடங்கள் வந்து மந்தான காளீசம் அப்படிங்கிற மடத்தில் கௌசிகர், காஷ்யபர்கிற ஆமர்த்தகி, கோலகி மடத்தில் கௌசி பாரத்வாஜர், புஷ்பகிரியில் வந்து கௌதமர், ரணபத்திரத்தில் அகஸ்தியர். இப்படியாக இந்த ரிஷிகள் இருந்து அந்தந்த சந்தானங்களை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியாக அடுத்த சந்தான தலைமுறையில் அடுத்ததாக வரக்கூடியவர், அதாவது கௌசிகாதிகளிலிருந்து முறையே துர்வாசர், ருரு, ததீஜி, ஸ்வேதர், உபமன்யு அப்படிங்கிறவர். இந்த ததீஜிங்கிறவர் ரொம்ப சிறப்பானவர், நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா தட்ச யாகத்தில் போய் இந்த சிவனை குறித்து ஆவிர்வாகம் கொடுக்காத இந்த யாகம் தவறு, வெறும் கர்மகாண்டமாக பரம்பொருள் ஒன்று இல்லாமல் பல தெய்வங்களை வைத்து வழிபடுகின்ற இந்த யாகம் தவறு, ஒரே பரம்பொருளை தான் இந்த வேதம் சொல்லுகிறது அப்படின்னு போய் அங்கே நிரூபித்து அந்த யாகத்தை முதல்ல தடுக்கிறார் அவர். அதுக்கப்புறம் தான் பராசக்தி போகிறாங்க சதி. அதனால் அந்த ததீச்சி அப்படிங்கிறவர் அவர் தான் ததீச்சி முனிவர். துர்வாசர் எல்லாருக்கும் தெரியும், புராண பிரசித்தி, கோப பலம் கொண்டவர். எல்லாருக்கும், ரிஷிகளுக்கும் கோபப்பட்ட விஸ்வாமித்திரர்லாம் கோபத்தினால தபோ வலிமையை இழந்துடுறதை நாம் பார்க்குறோம். இந்த துர்வாசர் எவ்வளவு கோபப்படுறாரோ அவ்வளவுக்கு அவருக்கு தப்போ வலிமை அதிகமாகும். ஏன்னா அவர் கோப விசேஷம், கோபப்பிரசாதம், சுவாமியவே கோபப்பிரசாதம்னு சொல்கிறது உண்டு இல்லையா, அப்படி கோபப்பிரசாதம் இருக்குது. அப்புறம் ஸ்வேதர், ருரு, உபமன்யு இவெல்லாம் இருக்கா. உபமன்யு தான் நம்ம கிருஷ்ணருக்கு தீட்சை செய்து வைத்தவர். இது சந்தானங்கள்னால் அவங்களுடைய சந்தானங்களாக வருகிறது. இவர்கள் துர்வாசர் வந்தான காளீச மடத்திலிருந்தும், ருரு ஆமர்த்திகி மடத்திலிருந்தும், ததீச்சி கோலகி மடத்திலிருந்தும், ஸ்வேதம் புஷ்பகிரி மடத்திலிருந்தும், உபமன்யு ரணபத்ர மடத்திலும் இருந்து தங்களுடைய சைவ தொண்டை செய்து வருகிறார்கள். இது சைவாகம சைவாச்சாரிய மடங்கள் அவை இருக்குது. அதற்கு பிறகு இப்படியாக இந்த சந்தானத்திலே தான் நம்முடைய ஆகமங்கள் எல்லாம் தோன்றி இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கின்றன. இந்த ஆகமாதிகளில் தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சரியை என்கின்ற பாதம் வந்து நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா, மனிதனுடைய அன்றாட ஆச்சாரங்களையும் அதோடு கூட இல்லாமல் இந்த உலக உயிர்களை பற்றியும் இந்த விஷயங்களை எல்லாம் பற்றி நமக்கு சொல்லுகிறது. மரங்கள், விருட்சங்கள், பறவைகள், பட்சிகள், இதெல்லாம் 84 கோடி 100,000 யோனி பேதங்கள்லாம் என்னென்ன உயிர்கள், அதெல்லாம் எப்படி இருக்கே, எப்படி தோன்றின, அதெல்லாம் பற்றிய விஷயங்கள் எல்லாம் அந்த அற்புதமாக சொல்லப்படுகிறது. இந்த சரியாபாதத்தினுடைய இன்னொரு பக்கமாக நாடு நகரங்கள் எப்படி அமைத்தல், பத்தனம்னா என்ன, கிராமம்னா என்ன, இப்படியெல்லாம் ராஜதானினா என்ன, இவெல்லாம் பற்றி அதில் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த முறைகள், சில்பசாஸ்திரங்கள், ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி சாஸ்திரங்கள், இந்த வாஸ்து முதலானவைகள், இந்த பூமி பரீட்சை முதலானவைகள் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்புறம் நம்ம மனித தனி மனித ஒழுக்கம், எதிலிருந்தெல்லாம் மனிதன் எதை இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், புசிக்க வேண்டியன, கொல்லத்தக்கன, வெறுக்கத்தக்கன, விளக்கத்தக்கன, மூணையும் நல்லா புரிஞ்சுக்கணும். கொள்ளத்தக்கன, விளக்கத்தக்கனத்தில் வெறுக்கத்தக்கணன்னு வேற இருக்கு. இதையெல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் சரியாபாதத்தில் சொல்லுகிறது நமக்கு. தொண்டுனா என்ன, சேவைனா என்ன, அர்ச்சனைனா என்ன, பூஜைனா என்ன, பலன்னா என்ன, எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்கிறது. அனுற்றான விஷயங்களை எல்லாம் சொல்கிறது. ஸ்நானம் முதலான நித்திய கர்மா விஷயங்களை எல்லாம் சொல்கிறது. தந்ததாவணம், அதாவது மனிதனுடைய அன்றாட காலை கடன்கள்லாம் எப்படி கழிக்க வேண்டுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது அதனோட விஷயங்கள்லாம். இப்படி காமிக ஆகமத்தில் ஒரு பகுதியில் நம்ம அந்த கழிப்பறைகளை பற்றி சொல்லுகிறது. இந்த மாதிரி பெரிய நகரங்களில் இந்த மாதிரி எட்டி போய் போக முடியாது. கிராமங்கள், வனாந்தரங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து நதிக்கரை ஓரங்களில் அதுக்குன்னு இடங்களை ஒதுக்கி அங்கே இந்த சௌச்சங்களை செய்கிறது உண்டு, காலங்களை மலர ஜல விசர்ஜனங்கள் பண்ணுறதெல்லாம், அதற்கு இந்த மாதிரி பெரிய கழிப்பறைகளை பற்றிய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் நியாயமா அப்படின்னு கேட்டால், சிந்து சமவெளி ஞாபகம் வரணும். ஏன்னா அந்த நகர ஒழுங்கு, அங்கே அமைப்பு, அங்கே இருந்த கழிவறைகள் முதலானவை, அந்த எப்படி நீர் வருவதற்கும் போவதற்குமான இதெல்லாம் எப்படி ஏற்படுத்தப்பட்டிருந்தோன்னா எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் நியாயமாக. இப்படி உங்களுக்கு ஞாபகம் வரலை நான் சொல்லும் பொழுதுனா, நீங்கள் ஆகமத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்புகள்லாம் இருக்குது, அவைகளை வாங்கி பாருங்கள். பூர்வ காரணாகமம் முழு பதிப்பாக வெளியிடப்பட்டிருக்கு, தென்னிந்திய அர்த்தகர் சங்க வெளியீடு, சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இல்லை நூல் சாலையில் வெளிப்படப்பட்ட பழைய நூல் இருக்குது. இப்பயும் ஃப்ரெஞ்சு நியூட்டோட் இன்ஸ்டியூட் நம்ம பாண்டிச்சேரியில் நூல் நிலையங்களில் வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். நமது சரஸ்வதி மகால் நூல் நிலையம் மாதிரி உடையங்கள் எல்லாமும் இருக்குது. இங்கெல்லாம் போய் அவங்க வெளியிட்ட நூல்களை தவிர அவங்க சேகரித்த நூல்களில் இருக்கும் அவை. இங்கே போய் அவைகளை வாங்கி படித்து பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அதனால் ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு நிறையா பேர் சொந்தம் கொண்டாடுவார்கள், ஆனால் நல்ல விஷயங்களை வெறுக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம சமயத்தில் நல்ல விஷயம் வேற மொழியில் இருக்குங்கிறதுக்காக, அல்லது வேற ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக, ஏற்புடையவர்கள் சொன்னவர்கள் தனக்கு ஏற்புடையவர் அல்லாதவர் இப்படியெல்லாம் கொல்ல வேண்டும்ங்கிறதுனால இப்படியெல்லாம் இருக்குது. அப்புறம் இதற்கு மேலே அடுத்த விஷயத்திற்கு போவோம். இப்படியாக இது சரியாபாதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. கிரியாபாதம் தான் நமக்கு நன்றாக தெரியும். இந்த கிரியாபாதத்தில் கரிஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராய்ச்சித்தாந்தம் என்று பரார்த்த விஷயங்களும், ஆத்மார்த்த சுவார்த்த விஷயங்களும் சொல்லப்படுகின்றன. இப்படி பூஜை முறைகள், நெறிகள், யாக தபோதானங்கள், ஒரு பூஜைனா என்னென்ன பொருட்கள் வேணும், அதனுடைய அளவு, பிரமாணங்கள், ஒரு மணினா என்ன லட்சணமாக இருக்கணும், அதுக்கு இருக்குது. மணிக்கு மேலே நந்தி இருக்கிறத நாம் பார்த்துருப்போம். சூளம் இருக்கும் சில இடங்களில், சில இடத்துல வந்து வில்வதளம் இருக்கும் இல்லையா, நாம் பார்த்துருக்கிறதுக்கு அதிகமாக. சுதர்சனமும் சங்கமும் இருக்கும், இதெல்லாம் மாதிரி இதெல்லாம் ஆகமத்தில் இருக்குது. மணி எந்த அளவில் இருக்கணும், அதற்கு மேலே என்ன சின்னங்கள் வைக்கப்படணும், அதெல்லாம் பிரமாணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பூஜா திரவியங்கள், கரிஷனாதி எல்லா விஷயங்களும், அனைத்து விஷயங்களும் ஆகமங்களில் இருக்குது. கரிஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம். கதிஷ்டம்னா கோயில் இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. அங்கே உழுது அந்த அந்த நிலத்தை வந்து இறைவன் வசிக்கின்ற கோயிலுக்கான பக்குவமான இடமாக உண்டு பண்ணுறது எப்படி, என்ன இதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரதிஷ்டை குபாபிஷம் ஆன பிறகு அதுக்கு எப்படி நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமியாதி பூஜைகள்லாம் எப்படி செய்யணும், இந்த இதெல்லாம் வந்து அதில் வருது. அதுக்கப்புறம் கிரியாபாதத்தில், இந்த கிரியாபாதத்தில் அடுத்தது இந்த இதெல்லாம் நாம் பண்ணி நித்தியத்தின நைமித்திகம் காமியாந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது உற்சவாதிகள்லாம் செஞ்சு உற்சவாந்தம் திருவிழாக்கள் வரைக்கும் நாம் செஞ்ச பிறகு இது பூஜை ஒரு ஒரு நாளும் நடந்து வருது. இப்போ அதுக்கு நடுப்புற நமக்கு நம்மளை அறியாமல் நம்மளுடைய அசக்தத்தினாலேயோ இல்லை சமூக சூழ்நிலையினாலேயோ வேறு ஏதோ காரியங்களால் நமக்கு சில வறுமைகள் ஏற்படும், தவறுகள் நிகழும். அப்படி நிகழும்பொழுது அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தம், கழுவாய்கள் என்ன அப்படிங்கிறதும் அதில் சொல்லப்படுகிறது. அது உற்சவாத பிராயச்சித்தாந்தம் அப்படிங்கிற பகுதியில் சொல்லப்படுகிறது. இப்படியாக இது எல்லாம் இருக்குது கிரியாபாதியில். அடுத்ததாக மந்திரம், தந்திரம், விஷயங்கள், யந்திரங்கள் எப்படி போடுறது, பிரதிஷ்டைகளுடைய இதெல்லாம் என்ன, கோவில் ஆலயம் நிர்மாணம், தேவதா விக்கிரகங்கள், அதனுடைய லட்சணங்கள் எல்லாம் இருக்குது. இதனுடைய விரிவு நூல்களாக நிறைய சில்ப சாஸ்திரங்கள்லாம் நிறையா ஏற்பட்டுருக்கு. ஒரு ஒரு பகுதிக்கும் நிறைய நூல்கள் இருக்குது. அதில் ஜோதிட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதிஷ்டைன்னு எடுத்தோம்னா முகூர்த்த நிர்ணயம்னு இருக்கும். முகூர்த்த நிர்ணயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட விஷயங்கள், வானவியல் விஷயங்கள்லாம் அதில் பேசப்படும். இப்படி எல்லாம் இருக்கும் அதில். கிரியாபாதம், யோகபாதம்ங்கிறது யோகம் நமக்கு தெரியும். இப்போ உள்ள எல்லா யோகங்களும், இப்போ நம்ம சொல்லுகின்ற இவங்க யோகா அப்படின்னு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற எல்லா விஷயங்களும் அதனுடைய எச்சங்களே அதுலேருந்தான் எல்லாம் இருக்குது. அடுத்ததாக ஞானபாதம், நம்மளுடைய தத்துவ விளக்கங்கள் முதலானவைகள், உபதேசங்கள், உபாசனைகள் இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஞானபாதம் இல்லையா. இப்படியாக இந்த நான்கு பாதங்களாக இவை இருக்கின்றன. இவை தான் ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் மூலமாகத்தான் நாம் வந்து இது பண்ணுறோம். நாம் தமிழர்கள் ஆகிய நமக்கு தமிழில் வந்து கிரியைகளை நாம் செய்ததே இல்லை எந்த காலத்துலேயும். இலக்கிய காலத்திலிருந்து பார்த்தோம்னா இருந்தாலும் எங்கே பழைய இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அற வந்து அந்தனர் வழிகாட்ட, மறை நூலோர் தொகுப்பை இப்படிலாம் வரும். நம்ம அவங்க தான் வழிகாட்டினாங்க, அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி. பாவை நோன்பை பற்றி சொல்லும்பொழுது கூட வைகை ஆற்றங்கரையில் ஒரு அந்தன பெண்மணி தான் அவங்களுக்கு வழிகாட்டுவதாக அங்கே நூல் சொல்லப்படுது, பரிபாடலில் சொல்லப்படுது. இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆக தமிழர்கள் தன்னுடைய கிரியா முறைகளை எல்லாம் அவங்க வந்து இதில் தான் ஆசிரியத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சமஸ்கிருதத்தில் தான் ஆசிரியத்தார்கள். அதனால் தமிழர்களுடைய வழிபாடு, தமிழர்களுடைய பக்தி மார்க்கம், இது எல்லாமே அந்த சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அதான் நம்ம பிடிச்சாலும் நமக்கு பிடிக்கலனாலும் நமக்கு கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை இல்லையா. ஞான நூல்கள்லாம் தமிழில் இருக்குது, ஆனால் கிரியா நூல்களை யாரும் தமிழில் செய்யலை. நீங்கள் நல்லா யோஜனை பண்ணி பாருங்கள், முன்னோர்களுடைய பெரியோர்களுடைய விஷயங்களெல்லாம் எடுத்து பாருங்கள். பெரிய தமிழ் பற்று கொன்றுடையவர்களாக இருந்த நாவலர் முதலானவர்கள்லாம் கூட தன்னுடைய பூஜை முறைகளை எல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் சம்ஸ்கிருத மந்திரங்களை தான் எழுதியிருக்கா, சிவாகமத்திலேருந்து எடுத்து அப்படியே எழுதியிருக்கா. ஏன்னா மந்திரங்களையெல்லாம் நாமளே ஒரு இப்போ கூட சில பேர் சொல்கிறா, எழுந்தருண்மீர் அருள்மீர் ஆகுதி ஏற்றுக்கொள்வீர் இப்படியெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி ஹோமம் பண்ணால் என்ன, நீங்கள் திருமுறைகளை சொல்லி ஹோமம் பண்ண வேண்டாம், அது ரைட்டு. நீங்கள் திருமுறைகள் பாடுவதற்காக இருக்குது அது வந்து அப்படிங்கிறீங்க, சரி அது வந்து புரோகிதத்துக்காக இல்லை, திருமுறை வந்து இதில் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரி அதை கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழில் சொன்னால் என்ன அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் அந்த சில பேர் ஒன்றும் புரியாமல் கிழக்கும் தெரியாமல் மேற்கும் தெரியாமல் சில பேர் செத்தாலும் செத்தவனுக்கு தான் சுடுகால தெரியணும்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப அலட்சியமாக சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நாளிகேரம் சமர்ப்பயாமி அதான் மந்திரம்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இது தேங்காவைன்னு ஒரு மந்திரமா அப்படின்னு ஒருத்தவங்க பிரமாதமாக போடுறான், அதுக்கு பிரமாதமாக அதுக்கு ஒரு விலைக்கு அது இது இல்லையா. இந்த திருமண மந்திரங்கள்லாம் கேட்கவே வேண்டாம், அதை பற்றி பேசவே கூடாது. நம்ம பேசினோம்னா வேறு சப்ஜெக்ட்டுக்கு போடுவோம் அதை. அதனால் அது மாதிரி இப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கின்ற நேரத்தில் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. உண்மையை நான் சொன்னாலும் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும், ஏன்னா உபதேசங்கள் யாருக்கும் பிடிப்பதில்லை. அதெல்லாம் சொன்னோம்னா அந்த அறிவுரைகள் சொல்கிறவாள் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் அறிவுரைகள்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்களே போய் பார்த்துக்கோன்னு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதே கேட்க வேண்டாம், அவள் சொல்கிறது கேட்க வேண்டாம், இவங்க சொல்கிறது கேட்க வேண்டாம், யார் சொல்கிறதும் கேட்க வேண்டாம். நீங்களாகவே போய் தேடி பார்த்துக்கோங்க, இந்த புஸ்தகங்களை எடுத்து படிங்க, பழைய நூல்களை கற்று பாருங்கள், அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயித்து கொள்ளுங்கள். அதனால் தேர்ந்தெடுக்கின்ற நூல்களில் தான் இருக்குது நீங்கள் எந்த வழியை நோக்கி போக போகிறீங்கிறது. அதனால் நூல்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்கள். ஆனால் எல்லா நூலையும் படிக்கிறதுனால தவறில்ல, நாம் எடுத்து படித்து பார்ப்போம், எல்லாத்தையும் ஒப்பு நோக்குவோம், நமக்கு உண்மையான ஒரு தீர்வான முடிவு நமக்கு கிடைக்கும், தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் வாழ்க்கையை நம்மளை உயர்த்தும், அதுதான் நம்மளை மெய்ஞான வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அதற்காகத்தான் இந்த காணொலியிலே இங்கே இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இத்துடன் இன்றைய தினத்தினுடைய உரையை முடித்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வேத சிவாகமங்கள் ஒரு அறிமுகம் என்கின்ற இந்த உரையினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அன் அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கங்கள். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹர ஹரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலஜானே போற்றி போற்றி. வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தன் மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரபுவாம். காளையர் வருடது பர்ஜன்ய பிருதிவீ சசிசாலினி, தேசோயம் க்ஷோபரஹிதோ சர்ஜனா சந்த நிர்பயாஹ. ஓம் நமசிவாய். திருச்சிற்றம்பலம். வணக்கம்.